ஓம் சாந்தி. 21/11/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது இறை சேவையில் இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவருக்கும் சுகத்தின் வழி காட்ட வேண்டும். ஸ்காலர்ஷிப் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் ஞானம் நன்கு தாரணை ஆகும்போது எந்த பயம் நீங்குகிறது? பதில்: குரு நமக்கு சாபம் கொடுத்துவிடக் கூடாது என்று பக்தியில் பயம் இருந்தது. இந்த பயம் ஞானத்தில் வந்ததும் ஞானத்தை கடைபிடிப்பதால் நீங்குகிறது. ஏனென்றால் ஞான மார்க்கத்தில் யாரும் சாபம் கொடுக்க முடியாது. ராவணன் சாபம் கொடுக்கின்றான், தந்தை சொத்து கொடுக்கின்றார். ரித்தி சித்தி கற்பவர்கள் துன்புறுத்துதல், துன்பம் கொடுத்தல் போன்ற வேலை செய்கின்றார்கள். ஞானத்திலோ குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் சுகத்தை அடைய வைக்கிறீர்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு முன் ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். முதலில் நீங்கள் அனைவரும் ஆத்மா என்ற உறுதியான நிச்சயம் வைக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் பரந்தாமத்திலிருந்து இங்கே உடலை எடுத்து நடிப்பதற்காக வருகின்றோம் என குழந்தைகள் அறிகிறீர்கள். ஆத்மாதான் நடிக்கிறது, மனிதர்கள் ஷரீரம் நடிக்கிறது என நினைக்கின்றார்கள். இது மிகப்பெரிய தவறாகும். இந்த காரணத்தால் ஆத்மாவை பற்றி யாரும் அறியவில்லை. இந்த வருவது போவதுமான சக்கரத்தில் ஆத்மாக்களாகிய நாம் வருகின்றோம் போகின்றோம். இந்த விஷயத்தை மறந்து விடுகின்றோம். ஆகையால் பாபாவை வந்து ஆத்ம உணர்வுடையவர்களாக மாற்ற வேண்டி இருக்கிறது. இந்த விஷயம் கூட யாருக்கும் தெரியாது. ஆத்மா எப்படி நடிக்கிறது என்பதை பாபாதான் வந்து புரிய வைக்கின்றார். மனிதர்கள் அதிகபட்சம் 84 பிறவிகளில் இருந்து குறைந்தபட்சம் 1-2 பிறவிகள் வரை எடுக்கின்றார்கள். ஆத்மா மறுபிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து பல பிறவிகள் எடுக்கக்கூடியவர்கள் நிறைய மறுபிறவிகளை எடுக்கின்றார்கள் என தெளிவாகிறது. குறைவாக பிறவி எடுப்பவர்கள் குறைவான மறுபிறவி எடுக்கின்றார்கள். நாடகத்தில் கூட ஒரு சிலருக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும், ஒரு சிலருக்கு சிறிது பாகம் மட்டுமே நடிப்பு இருக்கிறது. இது எந்த மனிதர்களுக்கும் தெரியவில்லை. ஆத்மா தன்னை பற்றியே அறிந்திருக்கவில்லை என்றால் தன்னுடைய தந்தையை, அதாவது பரம் ஆத்மாவை பற்றி எப்படி அறியும்? அவர் ஆத்மாவின் விஷயம் அல்லவா? ஆத்மாக்களுக்கு தந்தையாவார். கிருஷ்ணர் ஆத்மாக்களின் தந்தை கிடையாது. கிருஷ்ணர் நிராகாரர் என்று கூற முடியாது. சாக்காரத்தில்தான் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் ஆத்மா இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவின் நடிப்பும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்களை உங்களிலும் கூட வரிசை கிரமாணத்தில் முயற்சிக்கு ஏற்ப புரிய வைக்க முடியும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மாக்களாகிய நாம் எப்படி 84 பிறவிகளை எடுக்கின்றோம் என அறிகிறீர்கள். ஆத்மாவே பரமாத்மா ஆகிறது என்பது கிடையாது. ஆத்மாவாகிய நாம் முதலில் தேவதையாகின்றோம் என பாபா புரிய வைக்கின்றார். இப்பொழுது அழுக்கான தமோ பிரதானமாக இருக்கிறது. பிறகு தூய்மையான சத்தோ பிரதானமாக மாற வேண்டும். எப்போது இந்த சிருஷ்டி பழையதாகிறதோ அப்போதுதான் பாபா வருகின்றார். பாபா வந்து பழையதை புதியதாக மாற்றுகின்றார். புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். புது உலகத்தில்தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கிறது. அவர்கள்தான் முதலில் கலியுக சூத்ர தர்மத்தினர்களாக இருந்தனர் என கூறலாம். இப்போது பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் வழி வம்சத்தினராக ஆகி பிராமணன் ஆகி உள்ளீர்கள். பிராமண குலத்தில் வருகிறீர்கள். பிராமண குலத்தில் வம்சம் கிடையாது. பிராமண குலத்தினர் யாரும் ராஜ்யம் செய்வதில்லை. இச்சமயம் பாரதத்தில் பிராமண குலத்தினரும் ராஜ்யம் செய்வதில்லை. சூத்ர குலத்தினரும் ராஜ்யம் செய்வதில்லை. இருவரும் ஆட்சி செய்யவில்லை. இருப்பினும் மக்கள் மீது மக்கள் ஆளக்கூடிய ஆட்சி நடக்கிறது. பிராமணர்களாகிய உங்களுக்கு எந்த ராஜ்யமும் இல்லை. மாணவர்களாகிய நீங்கள் படிக்கிறீர்கள். பாபா உங்களுக்குதான் புரிய வைக்கின்றார். இந்த 84 பிறவியின் சக்கரம் எப்படி சுழல்கிறது? சத்யுகம், திரேதா, துவாபர கலியுகம், பிறகு சங்கமயுகம் வருகிறது. இந்த சங்கமயுகத்தின் மகிமையை போன்று வேறு எந்த யுகத்திற்கும் கிடையாது. இதுவே புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். சத்யுகத்திலிருந்து திரேதாவில் வருகின்றார்கள். இரண்டு கலைகள் குறைகின்றது. கலியுகத்திற்கு பழைய உலகம் என்று பெயர். இப்போது புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது. அங்கே தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அவர்கள் புருஷோத்தமர்களாக இருந்தனர். பிறகு கலைகள் குறைந்து கொண்டே வந்து தாழ்ந்தவர்களாக, சூத்ர புத்தி உடையவர்களாக ஆகியுள்ளனர். அவர்களுக்கு கல் புத்தி என்று கூட கூறப்படுகிறது. யாரை பூஜை செய்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கூட தெரியாத அளவிற்கு கல் புத்தி உடையவர்களாக இருக்கின்றனர். குழந்தைகள் அப்பாவின் வாழ்க்கையை அறியவில்லை என்றால் ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? இப்போது குழந்தைகளாகி நீங்கள் தந்தையின் வாழ்க்கையை அறிகிறீர்கள். அவரிடமிருந்து உங்களுக்கு சொத்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எல்லையற்ற தந்தையை நினைக்கிறீர்கள். தாயும் நீயே, தந்தையும் நீயே என்று கூறுகிறீர்கள் என்றால் நிச்சயம் பாபா வந்திருப்பார். அப்போதுதான் அளவிட முடியாத சுகத்தை அளித்திருப்பார் அல்லவா? நான் வந்திருக்கின்றேன். அளவற்ற சுகத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு தருகின்றேன் என பாபா கூறுகின்றார். குழந்தைகளின் புத்தியில் இந்த ஞானம் நன்கு இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் சுய தரிசன சக்கரதாரி ஆகிறீர்கள். இப்போது உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. நாமே தேவதைகளாகின்றோம் என நீங்கள் அறிகிறீர்கள். இப்போது சூத்ரனிலிருந்து பிராமணன் ஆகியிருக்கிறீர்கள். கலியுக பிராமணர்கள் கூட இருக்கின்றார்கள் அல்லவா? நம்முடைய தர்மம் மற்றும் குலம் எப்போது ஸ்தாபனை ஆனது என்று அந்த பிராமணர்கள் அறியவில்லை. ஏனென்றால் அவர்கள் கலியுகத்தினர். இப்போது நீங்கள் நேரடியாக பிரஜாபிதா பிரம்மாவின் வாரிசாக இருக்கிறீர்கள். மேலும் அனைவரையும் விட உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள். பாபா உங்களுக்கு கற்பித்தல், கவனித்துக் கொள்ளுதல் மற்றும் அலங்காரம் செய்தல் போன்ற சேவைகளை செய்கின்றார். நீங்கள் கூட இறை சேவையில் மட்டும் இருக்கிறீர்கள். அனைத்து குழந்தைகளின் சேவைக்காக நான் வந்துள்ளேன் என்று இறை தந்தை கூறுகின்றார். குழந்தைகளுக்கு சுகத்தின் வழியை காட்ட வேண்டும். இப்போது வீட்டுக்கு செல்லுங்கள் என பாபா கூறுகின்றார். மனிதர்கள் முக்திக்காக பக்தி செய்கின்றார்கள். நிச்சயம் வாழ்க்கையில் பந்தனம் இருக்கிறது. தந்தை வந்து இந்த துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றார். ஐயோ ஐயோ என கூறுவார்கள் என குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஐயோவிற்கு பிறகுதான் வெற்றி முழக்கம் ஏற்படும். இயற்கை சீற்றங்கள் போன்றவை நிகழும் போது எவ்வளவு கூக்குரலிடுகின்றார்கள் என உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. ஐரோப்பியர்களுக்குதான் யாதவர்கள் என்ற பெயர் என பாபா புரிய வைக்கின்றார். வயிற்றிலிருந்து உலக்கை வருகிறது போன்று காட்டுகின்றார்கள். பிறகு சாபம் கொடுக்கப்பட்டது. இப்போது சாபம் போன்ற எந்த விஷயமும் இல்லை. இது நாடகம் ஆகும். பாபா சொத்து கொடுக்கின்றார், ராவணன் சாபம் கொடுக்கின்றார். இவ்வாறு ஒரு விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி சாபம் கொடுப்பவர்கள் வேறு மனிதர்கள். அந்த சாபத்தை நீக்குபவர்களும் இருக்கின்றார்கள். மக்கள் குரு போன்றவர்களை பார்க்கும்போது சாபம் கொடுத்துவிடக் கூடாது என பயப்படுகின்றார்கள். உண்மையில் ஞான மார்க்கத்தில் யாரும் சாபம் கொடுக்க முடியாது. ஞான மார்க்கம் மற்றும் பக்தி மார்க்கத்தில் சாபத்தின் எந்த விஷயமும் கிடையாது. ரித்தி சித்தி போன்றவைகளை கற்பவர்களே சாபம் கொடுக்கின்றார்கள். மக்களை மிகவும் துன்பப்படுத்துகின்றார்கள். நிறைய பணம் சம்பாதிக்கின்றார்கள். பக்தர்கள் கூட இந்த வேலை செய்வதில்லை. சங்கமத்தில் கூட புருஷோத்தமர் என்ற வார்த்தை நிச்சயம் எழுதுங்கள். என்று பாபா கூறுகின்றார். திரிமூர்த்தி என்ற வார்த்தையில் நிச்சயம் எழுத வேண்டும். மேலும் பிரஜாபிதா பிரம்மா என்ற வார்த்தை அவசியம் ஆகும். ஏனென்றால் பிரம்மா என்ற பெயர் கூட நிறைய பேருக்கு இருக்கிறது. பிரஜாபிதா என்ற வார்த்தையை எழுதினால் சாக்காரத்தில் பிரஜாபிதா இருக்கின்றார் என்று புரிந்து கொள்வார்கள். வெறும் பாபா என்று எழுதினால் சூக்ஷ்மவதனத்தில் இருப்பவர் என நினைக்கின்றார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரரை பகவான் என்கின்றார்கள். பிரஜாபிதா இங்கே இருக்கின்றார் என புரிய வைக்க வேண்டும். சூக்ஷ்மவதனத்தில் எப்படி இருக்க முடியும்? பிரம்மாவின் நாபிக் கமலத்திலிருந்து விஷ்ணுவை காண்பிக்கின்றார்கள். எனவே குழந்தைகளுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. நாபி என்ற எந்த விஷயமும் இல்லை. பிரம்மா, பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா எப்படி ஆகின்றான்? முழு சக்கரத்தின் ஞானமும் நீங்கள் இந்த பாடங்களினால் புரிய வைக்கலாம். பாடங்கள் இல்லாமல் புரிய வைப்பதில் சற்று கடினம் இருக்கிறது. பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆகின்றார். லக்ஷ்மி நாராயணன் 84 சக்கரத்தில் சுழன்று பிறகு பிரம்மா சரஸ்வதி ஆகின்றனர். பாபா முதலிலேயே வட்டி நடந்த போது பெயரை வைத்திருக்கிறார். பிறகு எவ்வளவு பேர் சென்று விட்டனர்? ஆகையால் பிராமணர்களின் மாலை கிடையாது. ஏனென்றால் பிராமணர்கள் முயற்சியாளர்கள் என புரிய வைக்கின்றார். ஒரு சில நேரம் கீழே, ஒரு சில நேரம் மேலே இருக்கிறார்கள். கிரகச்சாரம் பிடித்துக் கொள்கிறது. பாபா வியாபாரியாக இருந்தார். முத்துக்களின் மாலை எப்படி தயாராகிறது என்ற அனுபவம் இருக்கிறது. பிராமணர்களின் மாலை கடைசியில் உருவாகிறது. நாம் பிராமணர் தெய்வீக குணங்களை கடைபிடித்து தேவதை ஆகின்றோம். பிறகு ஏணிப்படையில் இறங்குகின்றோம். இல்லை என்றால் 84 பிறவிகள் எப்படி எடுப்பார்கள்? 84 பிறவிகளின் கணக்கிலிருந்து இதை எடுக்க முடியும். உங்களுடைய புத்தி காலம் முழுமை அடைந்ததும் மற்ற மதத்தினர் வருகின்றார்கள்.
மாலையை உருவாக்குவதில் மிகவும் உழைப்பு இருக்கிறது. மிக கவனமாக
முத்துக்கள் மேஜையில் வைக்கப்படுகிறது. எங்கேயும் அசைத்துவிடக் கூடாது. பிறகு ஊசியினால் கோர்க்கப்படுகிறது. சரியாக உருவாகவில்லை என்றால் மாலையை கலைத்துக் கொண்டு உருவாக்க வேண்டி உள்ளது. இதுவோ மிகவும் பெரிய மாலையாகும். நாம் புதிய உலகத்திற்காக படிக்கின்றோம் என குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நாம் சூத்ரர்களில் இருந்து பிராமணன், பிராமணிலிருந்து தேவதையாக எப்படி மாற முடியும்? வந்து புரிந்து கொள்ளுங்கள் என ஸ்லோகனை உருவாக்குங்கள் என பாபா புரிய வைக்கின்றார். இந்த சக்கரத்தை புரிந்து கொள்வதால் சக்கரவர்த்தி ஆவீர்கள், ஸ்வர்கத்திற்கு அதிபதி ஆகிவிடுவீர்கள். இவ்வாறு ஸ்லோகனை உருவாக்கி குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும். பாபா நிறைய யுக்திகளை தெரிவிக்கின்றார். உண்மையில் உங்களுக்கு தான் மதிப்பிருக்கிறது. உங்களுக்கு ஹீரோ ஹீரோயின் பார்ட் கிடைத்திருக்கிறது. வைரம் போன்ற நீங்கள் மாறுகிறீர்கள். பிறகு 84 பிறவி சக்கரத்தை சுழன்று கூழாங்கல் போன்று மாறுகின்றீர்கள். வைரம் போன்ற பிறவி கிடைத்துள்ளது என்றால் கிளிஞ்சல்களுக்கு பின்னால் ஏன் செல்கிறீர்கள்? வீடு வாசலை துறக்க வேண்டும் என்பது கிடையாது. இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாகுங்கள். மேலும் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை தெரிந்து கொண்டு தெய்வீக குணங்களை கடைபிடித்தால் நீங்கள் வைரம் போன்று மாறிவிடலாம் என்று பாபா கூறுகின்றார். உண்மையில் பாரதம் 5000 வருடங்களுக்கு முன்பு வைரம் போன்று இருந்தது. இதுவே குறிக்கோளாகும். இந்த சித்திரங்களுக்கு, அதாவது லக்ஷ்மி நாராயணன் சித்திரங்களுக்கு மிகவும் மகத்துவம் அளிக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் பட கண்காட்சியில், மியூசியத்தில் மிகவும் சேவை செய்ய வேண்டும். பறக்கும் மார்க்கத்தில் விரிவான சேவை இல்லாமல் நீங்கள் எப்படி பிரஜைகளை உருவாக்குவீர்கள்? இந்த ஞானத்தை கேட்கலாம். ஆனால் உயர்ந்த பதவி ஒரு சிலர் தான் பெறுகிறீர்கள். அவர்களுக்கு தான் கோடியில் ஒரு சிலர் என்று கூறப்படுகிறது. சிலர் ஸ்காலர்ஷிப் கூட எடுக்கின்றார்கள் அல்லவா? 40-50 குழந்தைகள் பள்ளியில் இருக்கின்றார்கள். அவர்களில் யாராவது ஒருவர் தான் ஸ்காலர்ஷிப் பெறுகின்றார்கள். யாராவது சிலர் பிளஸில் வந்தால் கூட அவர்களுக்கு தருகின்றார்கள். இதுவும் அவ்வாறே, பிளஸில் நிறைய பேர் இருக்கிறார்கள், 8 மணிகள் இருக்கிறார்கள், அதிலும் வரிசை கிரமானம் இருக்கிறதல்லவா, அவர்களே முதன் முதலில் ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்வார்கள். பிறகு கலைகள் குறைந்து கொண்டே வரும். லக்ஷ்மி நாராயணனின் சித்திரம் நம்பர் 1 ஆகும், அவர்களின் ராஜ்யம் நடக்கிறது. ஆனால் லக்ஷ்மி நாராயணனின் சித்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சித்திரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. சித்திரம் கொடுப்பதால் என்ன நன்மை? பெயர், ரூபம், தேசம், காலம் அனைத்தும் மாறுகிறது. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். சென்ற கல்பத்திலும் கூட புரிய வைத்திருந்தார். கிருஷ்ணர் கோப கோபியர்களுக்கு கூறினார் என்பது கிடையாது. கிருஷ்ணரின் கோப கோபியர்கள் இல்லவே இல்லை. அவர்களுக்கு ஞானமும் கற்பிக்கப்படவில்லை. அவரோ சத்யுகத்தின் இளவரசர். இங்கே எப்படி ராஜயோகத்தை கற்பார் அல்லது பதீதர்களை பாவனமாக மாற்றுவார்? இப்போது நீங்கள் தங்களின் தந்தையை நினையுங்கள். தந்தை ஆசிரியராக இருக்கின்றார். ஆசிரியரை மாணவர்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. தந்தையை குழந்தைகள் மறக்க முடியாது. குருவையும் மறக்க முடியாது. பிறந்ததிலிருந்து தந்தை இருக்கின்றார். 5 வருடங்களுக்கு பிறகு ஆசிரியர் கிடைக்கின்றார். பிறகு வானப்பிரஸ்தத்தில் குரு கிடைக்கின்றார். பிறந்த உடனே குருவை வைத்துக் கொள்வதால் எந்த பயனும் இல்லை. குருவின் மடியில் வந்தும் கூட அடுத்த நாள் இறந்து போகின்றார்கள். பிறகு குரு என்ன செய்வார்? சத்குரு இல்லாமல் கதி இல்லை என்று பாடுகின்றார்கள். சத்குருவை விட்டுவிட்டு அவர்கள் குரு என்கின்றார்கள். நிறைய குருக்கள் இருக்கின்றார்கள். குழந்தைகளே, நீங்கள் எந்த ஒரு தேகத்தை தரித்த குருக்களிடம் செல்ல வேண்டியதில்லை. நீங்கள் யாரிடமும் எதுவும் கேட்க வேண்டியதில்லை என பாபா கூறுகின்றார். கேட்பதை விட இறப்பதே மேல் என்று கூறப்படுகிறது. நாம் எப்படி நமது பணத்தை மாற்றம் செய்வது என அனைவருக்கும் கவலை இருக்கிறது. அடுத்த பிறவிக்காக அவர்கள் ஈஸ்வரனின் பெயரில் தானம் புண்ணியம் செய்கின்றார்கள். அதற்கு பலனாக இந்த பழைய உலகத்தில் அல்ப காலத்திற்கு கிடைக்கிறது. இங்கே புது உலகத்தில் 21 பிறவிகளுக்கு உங்களுடையது மாறுகிறது. உடல், மனம், பொருள் பிரபுவிற்கு முன்பு அர்ப்பணம் செய்ய வேண்டும். வரும்போதுதான் அர்ப்பணம் செய்வார்கள். பிரபுவை பற்றி யாருக்கும் தெரியவில்லை என்பதால் குருவை பிடித்துக் கொள்கின்றார்கள். செல்வம் போன்றவைகளை குரு முன்பு அர்ப்பணம் செய்கின்றார்கள். வாரிசு இல்லை என்றால் அனைத்தையும் குருவிற்கு அளிக்கின்றார்கள். இன்று சட்டப்படி ஈஸ்வரனின் பெயரில் யாரும் அளிப்பதில்லை. நான் ஏழை பங்காளன், ஆகவே நான் பாரதத்தில் தான் வருகின்றேன் என பாபா கூறுகின்றான். உங்களை உலகத்திற்கே அதிபதி ஆக்குகின்றேன். நேரடியாக இருப்பதிலும் மறைமுகமாக இருப்பதிலும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? அவர்கள் எதையும் அறியவில்லை. நாங்கள் ஈஸ்வரனுக்காக அர்ப்பணம் செய்கின்றோம் என மட்டும் கூறுகின்றார்கள். அனைத்தும் முட்டாள்தனமாகும். நிச்சயம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்துதான் கிடைக்க வேண்டும். பாபாவிடமிருந்து நீங்கள் தாதா மூலமாக சொத்தை அடைகிறீர்கள். தாதாவும் அவரிடத்தில் இருந்துதான் சொத்தை அடைந்து கொண்டிருக்கின்றார். சொத்து அளிப்பவர் ஒருவர்தான், ஷிவ்பாபாதான். அவரை தான் நினைக்க வேண்டும். குழந்தைகளே, நான் இவருடைய பல பிறவிகளின் கடைசியில் வருகின்றேன். இவருக்குள் பிரவேசமாகி இவரை பாவனமாக, அதாவது தூய்மையாக மாற்றுகின்றேன். பிறகு இவர் பரிஷ்டாவாக மாறுகிறார் என பாபா கூறுகின்றார். பேட்ச் வைத்துக் கொண்டு நீங்கள் நிறைய சேவை செய்யலாம். உங்களிடம் உள்ள அனைத்து கருத்துக்களும் பொதிந்தது பேட்ச் ஆகும். இது உயிர் தானம் அளிக்கக்கூடிய சித்திரமாகும். இதனுடைய மதிப்பு யாருக்கும் தெரியவில்லை. மேலும் பாபாவிற்கு எப்பொழுதும் பெரிய பொருட்கள், அதாவது சித்திரங்கள் பிடிக்கும். யார் வேண்டுமானாலும் தொலைவில் இருந்து படிக்கலாம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்து அடைய நேரடியாக தனது உடல் மனம் பொருளை ஈஸ்வரனுக்கு முன்பு அர்ப்பணம் செய்வதில் புத்திசாலி ஆக வேண்டும். தன்னுடைய அனைத்தும் 21 பிறவிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். இரண்டாவது, பாபா படிக்க வைப்பது, கவனித்துக் கொள்வது மற்றும் அலங்காரம் செய்வது என்று எப்படி சேவை செய்கின்றாரோ அவ்வாறே பாபாவிற்கு சமமாக சேவை செய்ய வேண்டும். வாழ்க்கை பந்தனத்திலிருந்து விடுவித்து அனைவரையும் ஜீவன் முக்திக்கு அழைத்து செல்ல வேண்டும். வரதானம், ஞான கலசம் தாரணை செய்து தாகமானவர்களின் தாகம் தணிக்கக்கூடிய அமிர்த கலசதாரி ஆகுக. ஞான கலசம் தாரணை செய்து தாகமானவர்களின் தாகம் தணிக்கக்கூடிய அமிர்த கலசதாரி ஆகுக. விளக்கம், இப்பொழுது அதிகபட்ச ஆத்மாக்கள் இயற்கையின் அல்பகால சாதனங்களினால் ஆன்மீக அமைதி அடைவதற்காக உருவாக்கப்பட்ட அல்பகால சாதனங்களினால் பரமாத்ம சந்திப்பின் ஒப்பந்தக்காரர்களிடம் களைப்படைந்து விட்டனர், நிராசையாகிவிட்டனர். வேறு ஏதோ ஒன்று சத்தியமானது இருக்கிறது என்று நினைக்கின்றனர், அதை அடைவதற்கு ஏங்குகின்றனர். அவ்வாறு தாகத்துடன் இருக்கும் ஆத்மாக்களுக்கு ஆன்மீக அறிமுகம் பரமாத்ம அறிமுகத்தின் யதார்த்த ஒரு துளி கிடைத்தாலும் திருப்தி ஆத்மாவாக ஆகிவிடும். ஆகையால் ஞான கலசம் தாரணை செய்து தாகமானவர்களின் தாகத்தை போக்குங்கள். அமிர்த கலசத்தை கூடவே வைத்துக் கொள்ளுங்கள். அமரர் ஆகுங்கள் மற்றும் அமரர் ஆக்குங்கள். ஸ்லோகன், அனுசரிக்கும் கலையை லட்சியமாக ஆக்கிக் கொண்டால் எளிதாக சம்பூரணமாகிவிடுவீர்கள். அனுசரிக்கும் கலையை லட்சியமாக ஆக்கிக் கொண்டால் எளிதாக சம்பூரணமாகிவிடுவீர்கள். வித்த சமிகை, அசரீதி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள். அசரீதி ஆவதற்கு கட்டுப்படுத்தும் சக்தி மிகவும் அவசியமாகும். தனது தேக அபிமானத்திற்கான சங்கல்பம், தேக உலகின் பிரச்சனைக்கான சங்கல்பங்களை கட்டுப்படுத்த வேண்டும். வீட்டிற்கு செல்லும் சங்கல்பத்தை தவிர வேறு எந்த சங்கல்பமும் விஸ்தாரமாக இருக்கக்கூடாது. இப்பொழுது வீட்டிற்கு சென்று அடைந்தே விட்டேன் என்ற சங்கல்பம் மட்டுமே இருக்க வேண்டும். நான் ஆத்மா இந்த ஆகாய தத்துவத்திலிருந்து விலகி பறந்து சென்று கொண்டிருக்கிறேன் என்று அனுபவம் செய்யுங்கள். இதற்கு இப்பொழுதிலிருந்து அழிவற்ற சிம்மாசனதாரி ஆகும் பயிற்சி அதிகப்படுத்துங்கள்.